ගරු වෛද්‍ය ඩොක්ටර් පී සත්‍යලිංගම් මන්ත්‍රතුමා, ඔබතුමාට මිනිත්තු 6ක කාලයක් තියෙනවා. ඉන්නද?
நன்றி. 2022 ஆண்டுக்குரிய பொருளாதாரம் தொடர்பான மத்திய வங்கியினுடைய இந்த அறிக்கை தொடர்பான விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மத்திய வங்கியினுடைய இந்த அறிக்கையிலே 2025 ஆண்டு இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% அதிகரிப்பு இருப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகரிப்புக்கான ஏதி நிலைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக இந்த அறிக்கையிலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பிலே முக்கியமாக 3 துறைகள் பங்களிப்பு செய்வதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கைத்தொழில், சேவைகள் மற்றும் சுற்றுலா, அதோடு 3வதாக விவசாயம் தொடர்பாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் இந்த நாட்டினுடைய வேலையின்மை, வேலை இல்லாத நிலைமை தொடர்பாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2024 காணப்பட்ட 4.4% வேலையின்மை என்பது 2025 ஆண்டு 3.9% குறைக்கப்பட்டிருக்கிறதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த அறிக்கையிலே 2025 ஆண்டு எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார முன்னேற்றம் தொடர்பான பல நல்ல விடயங்கள் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு வங்குரோய்த்தடைந்த ஒரு நாடு இந்த 2 வருட காலத்திலே இப்படி உண்மையாக ஒரு பொருளாதாரத்திலே சிறிதளவேனும் ஒரு முன்னேற்றம் காணப்பட்டிருந்தால் அந்த விடயத்துக்கு நாங்கள் அரசாங்கத்தை பாராட்டலாம். ஆனால் இந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டுள்ளதாக நான் பார்க்கின்றேன். இப்போது இந்த நாட்டிலே உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் காரணமாக, போர்ச்சூழல் காரணமாக எங்களுடைய நாட்டுக்கு அதிக வருவாயை தந்த சுற்றுலா 19.8% குறைவடைந்துள்ளதாக இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதேபோல எங்களுடைய நாட்டினுடைய மொத்த கையிருப்பு குறைவடைந்திருக்கிறது. இதாலே தான் இப்போது பலரும் இங்கு குறிப்பிட்டதை போல இந்த டொலர் விலை அதிகரிப்பு காணப்படுவதற்கு இந்த கையிருப்பு குறைதல் என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் இதில் நாங்கள் அரசாங்கத்தை மாத்திரம் இதில் குறை சொல்ல முடியாது. எங்களுடைய இந்த நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தில் ஏற்பட்ட எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சில மாற்றங்களும் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான நிலையில் எங்களுடைய நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய அனைத்து மாகாணங்களும் அதிலே பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற கருத்து எங்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால், இன்றைய பொருளாதார நிலைமையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், மொத்த தேசிய உற்பத்தியிலே வடக்கு மாகாணம் 4.2% பங்களிப்பை தான் வழங்குகிறது. அதேபோல கிழக்கு மாகாணத்தை பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 5% பங்களிப்பை மொத்த தேசிய உள்நாட்டு உற்பத்தியிலே பங்களிப்பு செய்கிறது. ஜிடிபியில 2 மாகாணங்களையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 9.10%. ஆனால் மத்திய மாகாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1 மாகாணம் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில 42% பங்களிப்பை வழங்குகிறது. ஆகவே மாகாணங்களுக்கு இடையில இந்த பொருளாதார மட்டத்தில் அடைவு நிலைகளில் பாரிய வித்தியாசங்கள் காணப்படுகிறது. அதுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு பொறுத்தவரையிலே உள்நாட்டு யுத்தம், எங்களுடைய பிரதேசத்திலே காணப்பட்ட யுத்தம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த நாட்டினுடைய தேசிய உற்பத்திக்கு எப்படி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பங்களிக்கலாம் என்பது தொடர்பாக ஒரு விசேட திட்டம் ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் அவ்வாறான ஒரு திட்டத்தை தயாரித்ததாக எங்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது. உதாரணமாக தொழில்மயமாக்கல் எடுத்து பார்த்தால் எங்களுடைய மாகாணங்களிலே அது கிட்ட துப்புரவாக இல்லை. தொழில்மயமாக்கல், அது சிறு கைத்தொழிலாக இருக்கட்டும் அல்லது நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளாக இருக்கலாம், பாரிய கைத்தொழில் முயற்சிகளாக இருக்கலாம், எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் இதுவரை அவ்வாறான முயற்சிகள் பெரிதாக எடுக்கப்படவில்லை அல்லது துப்புரவாக எடுக்கப்படவில்லை. அதேபோல தொழில்துறையை மேம்படுத்தக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு எங்களுடைய பிரதேசங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அல்லது உள்நாட்டிலிருந்து முதலீட்டாளர்கள் வர வேண்டுமாக இருந்தால் அங்கு ஒரு தொழில்துறையை மேம்படுத்தக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு வேணும். ஆகவே அவ்வாறான நிர்வாக கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை. அதேபோல உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் சந்தை வாய்ப்பு, அதேபோல வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டல் அல்லது முத்திரையிடல் பிராண்டிங், இப்படி பல விஷயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் எங்களுடைய இந்த அரசாங்கத்திலே எவ்வாறான ஒரு புரிதல் அல்லது திட்டம் இருக்குது என்பது கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம், விலங்கு, வேளாண்மை, மீன்பிடி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவ்வாறான திட்டம் உங்களிடம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே இதை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக பார்த்து செய்ய வேண்டிய, எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரம் என்பது இந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே கொண்டு வரப்பட வேண்டும், முதலீட்டாளர்களை கொண்டு வர வேண்டும், அதற்கான வசதி வாய்ப்புகள் அடிப்படை கட்டுமானங்களை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய விமான நிலையங்கள் துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒதுக்கு காடு வனவளத்தினை கலத்து அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகத்திலே அவர்களுடைய உதவியோடு அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பாரிய காடு, அதற்குரிய சகல படங்களையும் காட்டலாம். வனவளத் திணைக்களத்தினுடைய காரியாலயத்திலிருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளுக்கு இருக்கிற இந்த காடு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். கிட்டத்தட்ட 40 ஏக்கர் இவர்களுடைய அனுசரணை இல்லாமல் அளிக்க முடியாது. ஆனால் விவசாயிகள் தங்களுடைய வயல் தேவைகளுக்காக, விவசாய தேவைகளுக்காக கால்நடைகளை வளர்ப்பதற்காக இந்த திணைக்களம், நான் இந்த சபைக்கு இந்த ஆதாரங்களை தருகின்றேன். சர்வே பிளான்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்டு யாருடைய அனுமதியுடன் இந்த பாரிய காட்டை அழிக்கிற நடவடிக்கையில இந்த வனவளத் திணைக்களத்தின் ஒத்துழைப்போடு அங்கு ஒரு பாரிய ஊழல் நடக்கின்றது. அரசாங்கத்துக்கு தெரியுமா அல்லது அரசாங்கத்துக்கு இந்த ஊழல்ல சம்பந்தம் இருக்கான்றதை இந்த பாராளுமன்றத்தில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆவணங்களை நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ.